بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளின் காரணமாக நாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைய தர்பியாவுடைய முதல் பாடமாக ஃபிக்ஹுடைய பாடம், ஜனாசாவின் சட்டத்திட்டங்கள். எமக்கு தெரியும், தல்ஹீஸ் அஹ்காம் அல் ஜனாயிஸ் ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அந்த புத்தகத்தை நாம் தொடராக படித்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு, மனைவி மரணித்து விட்டால் அந்த மனைவியை அடக்குவதற்கு கணவன் பொறுப்பெடுக்க முடியும். கணவன் கபரில் இறங்கி அந்த மனைவியை அடக்கம் செய்கின்ற வேலைகளை செய்யலாம். இதை விளக்குகின்ற முகமாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் ஒரு நாள் வருகிறார்கள். இன்னும் ஒரு அறிவித்தலிலே வருகிறது, ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு அதன் பின் என்னிடத்திலே வருகிறார்கள். அந்த வருகின்ற அந்த நேரம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்ராத்துடைய, அதாவது மரணத்துடைய நோய் ஆரம்பமாகின்ற அந்த நாள். அது வருகின்ற நேரத்திலே எனக்கும் தலைவலி அதிகமாக இருந்தது. யாருக்கு? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், எனது தலையை பிடித்துக்கொண்டு வாரசா என்று நான் சொல்கிறேன். எனக்கு இவ்வளவு தலைவலியாக இருக்குகிறதே என்று நான் சொல்கிறேன். அந்த சொல்கின்ற விதத்திலே நான் மரணித்து விடுவேனோ என்ற ஒரு செய்கினையும் அங்கே இருக்கிறது. அப்ப இந்த செய்தியை நான் சொன்ன நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நான் எதை ஆசைப்படுகிறேன் தெரியுமா? எனக்கு முன் நீங்கள் மரணித்தால், எனக்கு முன் நீங்கள் மரணித்தால் நான் உங்களை தயார் செய்வேன். எவ்வாறு? உங்களை குளிப்பாட்டி உங்களை கஃபன் செய்து, அதே போன்று வதஃபன் துக்கி, நான் உங்களை அடக்கம் செய்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் பார்த்த தலைப்புக்கு தேவையான பகுதி இதுதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவராக என்ன சொல்கிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தால் அவர்களுடைய அந்த ஜனாசா முழு வேலையையும் தான் பொறுப்பெடுப்பேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதை சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அப்ப நீங்க என்னை அடக்கிவிட்டு உங்களுடைய சில மனைவி மார்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் என்று கோபப்பட்டவர்களாக, ரோஷம் கொண்டவர்களாக அவர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், வனவாரசா என்று சொல்கிறார்கள். என்னது? உங்களுடைய தலைவலி தலைவேதனை இருக்கட்டும், உங்களுடைய தலைவேதனையை விட வருத்தத்தை விட எனது தலைவேதனை வலி மிச்சம் கடினமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே கூறி காட்டுகிறார்கள். அதே போன்று அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கணவன் கபருக்குள் இறங்கி அந்த மனைவியை அடக்கம் செய்கின்ற அந்த வேளையிலே ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை என்று கேட்டால், அவர் அன்று இரவு மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொண்டிருக்க கூடாது. அவ்வாறு தாம்பத்திய உறவு கொண்டவராக இருந்தால் வேறொருவர் சில நிபந்தனைகளுடன் அந்த பொறுப்பை எடுப்பார். அப்ப தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருந்தால் அவர் அங்கே இறங்கக்கூடாது. அப்ப இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இது அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகள் யாரு, உம்மு குல்சூம், உம்மு குல்சூம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்கள். இப்பொழுது அவர்களை அடக்குகிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரு கருகாமையால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனது இரண்டு கண்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றன. கவலையின் காரணமாக அழுகிறார்கள். பின்பு அவர்கள் கேட்கிறார்கள், ஹல் மின்கும் மின் ரஜுலின் லம் யுகாரிஃபில் லைலத, உங்கள்ல யாராவது இன்றைய இரவு மனைவியுடன் சேராத ஒருவர், தாம்பத்திய உறவில் ஈடுபடாத ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாம் அன யா ரசூலல்லாஹ், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நான் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் நீங்கள் கபருக்கு இறங்குங்கள். இப்பொழுது சொல்ல அவர்கள் கபருக்குள் இறங்குகிறார்கள். இறங்கி அந்த கபருக்குள் இறங்கி அந்த ஜனாசாவை அடக்குகின்ற வேலையை அவர்கள் பொறுப்படுத்துகிறார்கள். அப்ப இந்த செய்தி எமக்கு எதற்கு ஆதாரமாக இருக்குகிறது என்று சொன்னால், பெண்ணை அடக்கம் செய்யக்கூடியவர், கபருக்குள் இறங்கி பெண்ணை அடக்கம் செய்யக்கூடியவர், அவர் அன்று இரவு தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருக்க கூடாது என்ற அந்த செய்தியை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று மையத்தை கபருக்குள் வைக்குகின்ற நேரத்திலே கபருனுடைய பின்பக்கமாக அந்த மையத்தை கொண்டு வந்து கபரிலே வைக்க வேண்டும். இதுதான் சுன்னத். அப்ப இதற்கு ஆதாரமாக அபு இஸ்ஹாக் அவருடைய இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர் அப்துல்லாஹி இப்னு யஸீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வசியத் செய்கிறார். என்ன வசியத் என்று கேட்டால், என்னுடைய ஜனாசாவுக்கு நீங்கள் தான் தொழுவிக்க வேண்டும். அதே போன்று இவர் என்ன செய்கிறார், இவருடைய ஜனாசாவை இவர் தொழுவிக்கிறார். பின்பு அந்த ஜனாசாவை கால் பக்கமாக கபருக்குள் வைக்குகிறார். வைத்துவிட்டு இந்த அப்துல்லாஹி இப்னு யஸீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் சுன்னா என்று சொல்கிறார்கள், படித்துக் கொடுக்கிறார்கள். அந்த கால் பக்கமாக அந்த மையத்தை கபருக்குள் வைப்பதுதான் சுன்னா என்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், நான் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒரு ஜனாசாவை அடக்குகின்ற வேலையில் நான் இருந்தேன். அந்த நேரத்திலே அங்கே அவர்கள் ஜனாசாவை கபருடைய கால் பக்கமாக இறக்குமாறு, அந்த கபருக்குள் வைக்குமாறு அவர்கள் ஏவினார்கள் என்ற செய்தியை இங்கே சொல்கிறார்கள். ஆகவே அந்த ஜனாசாவை கபருக்குள் வைக்கும் பொழுது கால் பக்கமாக வைப்பதுதான் சுன்னாவாக இருக்கிறது. கால் பக்கமாக என்றால் கபருக்குள் இறக்குகின்ற நேரத்திலே கால் பக்கமாக இறக்குவது சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று மையத்தை கபருக்குள் வைத்ததற்கு பின் அதை எந்த அமைப்பில் வைப்பது என்று கேட்டால், கபருக்குள்ளே வைஜாலுல் மையத ஃபி கபரிஹி அலா ஜன்பிஹில் யமீன், அவருடைய வலது பக்கமாக அந்த கபருக்குள்ளே மையத்தை வைக்கப்படும். அதே நேரத்திலே அவருடைய முகம், அந்த மையத்தினுடைய முகம் கிபிலாவை முன்னோக்கியதாக இருக்கும். அப்ப இந்த அமைப்பில் தான் அந்த மையத்தை கபருக்குள் வைக்க வேண்டும். அதே போன்று கபருக்குள் மையத்தை வைத்ததற்கு பின் அந்த கட்டுக்கள் அனைத்தையும் அவிழ்த்து விடப்படும் இல்லையா, அந்த சேர்த்து கட்டிருப்பாங்களா இல்லையா கஃபன் புடவையை, அந்த கஃபன் புடவையை கட்டிடக்கூடிய அந்த கட்டுக்கள் அனைத்தையும் அவிழ்த்து விடப்படும். அதே நேரத்தில் உமர் ரதியல்லாஹன் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது, என்னை நீங்கள் கபருக்குள் வைத்தால் நீங்கள் என்னுடைய முகத்தை திறந்து அந்த முகத் கண்ணம் மண்ணில் படுகின்ற அளவுக்கு நீங்கள் வையுங்கள் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே இந்த மாதிரியும் எப்படி முகத்தை திறந்து மண் வைத்து, அதாவது மண்ணுக்கு படுகிற அமைப்பிலும் வைத்துக் கொள்ளலாம், அப்படி இல்லை என்றால் சாதாரணமாக கஃபனிட்ட மாதிரியே வைக்கலாம். இது ரெண்டு அமைப்பிலும் அது செய்வதற்கு அனுமதி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் கபருக்குள் வைக்குகின்ற நேரத்திலே, அதாவது கபருக்குள் இறங்கி ஒருவர் அந்த ஜனாசாவை வைப்பார், வைக்கக்கூடியவர் பிஸ்மில்லாஹி வபில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹி என்ற அந்த துவாவை அவர் ஓதிக்கொள்வார். யார் இவர் ஓதிக்கொள்வாரு? கபருக்குள் இறங்கி ஜனாசா வைப்பாரா இல்லையா, அந்த வைக்கக்கூடியவர் என்ன துவாவை ஓதிக்கொள்வாரு? பிஸ்மில்லாஹி வபில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹி என்று சொல்லக்கூடிய அந்த துவாவை அவர் ஓதிக்கொள்வார். அவ்வாறு இல்லை என்றால் இன்னும் ஒரு துவா இருக்கிறது, பிஸ்மில்லாஹி வஅலா சுன்னத்தி ரசூலில்லாஹி அல்லது மில்லத்தி ரசூலில்லாஹி என்று வரக்கூடியது. அப்ப இப்படியான துவாக்களை அவர் என்ன செய்யலாம், அந்த நேரத்திலே ஓதிக்கொள்ளலாம். இது சுன்னாவாக இருக்கிறது. இப்பொழுது அவர் ஜனாசாவை கபருக்குள் வைத்து உள்ளுக்கொரு நாம சொல்லுவோம் பிள்ளைக்குழி ஒன்று சொல்லுவோம் இல்லையா, ஜனாசா வைக்கக்கூடிய அந்த கபருக்குள் வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குழி ஒன்று இருக்கும், அதுதான் வைப்போம். அந்த குழியை மூடியதற்கு பின்னால் இப்பொழுது மண்ணால் அந்த கபரை மூடப்படும். மூடுகிற நேரத்திலே அந்த கபரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மூன்று கைப்பிடிகள் மண் போடுவது சுன்னாவாக இருக்கிறது. என்ன செய்வாரு? இரண்டு கைகளாலும் மண் எடுத்து மூன்று பிடிகள் போடுவது சுன்னாவாக இருக்கிறது. இதை நாங்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா தொழுவித்தார்கள். தொழுவித்து விட்டு பின்பு அந்த ஜனாசா கொண்டு வரப்படுகிறது, அடக்கம் செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமாட்டு பக்கமாக நின்றார்கள். மண் போடுகின்ற நேரத்திலே அவர்கள் மூன்று கை, இரண்டு கைகளையும் சேர்த்தெடுத்து மூன்று பிடி மண்கள் போட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இப்ப மண் போடுகின்ற நேரத்திலே எமது ஊர்களிலே ஒரு துவா ஓதுவார்கள். என்ன துவா அது? என்ன துவா ஓதுவாங்க? மின்ஹா ஹலக்னாக்கும் ஒமின்ஹா நுஈதுக்கும். ஓ, அந்த மூன்று, அதாவது மூன்று கைப்பிடிக்கும் மூன்று விதமாக சொல்லி ஓதுவார்கள். அது பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்னத் அஹமதில் அது இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அது அதை அந்த ஹதீசுடைய தரத்தை ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் சொல்லுகிறார்கள், இது மிக பலஹீனமான ஒரு செய்தியாக இருக்கிறது, இவ்வாறு ஓதுவது சுன்னா கிடையாது என்ற செய்தியை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று அடக்கியதற்கு பின்னால் சில விடயங்கள் சுன்னா, சில விடயங்கள் செய்வது சுன்னா. அதில் முதலாவது, கபரை நாங்கள் மண் போட்டதற்கு பின்னால் பூமியிலிருந்து ஒரு சான் அளவுக்கு உயர்த்த வேண்டும். எவ்வளவு உயர்த்தணும்? ஒரு சான் அளவுக்கு, மிச்சமாக உயர்த்த தேவை கிடையாது, ஆக குறைந்த ஒரு சான் அளவுக்கு உயர்த்த வேண்டும். அதே நேரத்தில் பூமியின் மட்டமாக வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது கேட்டால், இங்கே ஒரு ஜனாசா இருக்குகிறது, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு அடையாளம் விளங்க வேண்டும். அந்த அமைப்பிலே ஒரு பூமியிலிருந்து ஒரு சான் அளவு உயர்த்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பொழுது அவர்களுடைய அந்த கபருக்கு மேல் ஒரு கல் நட்டப்பட்டது, ஒரு கல் வைக்கப்பட்டது. அதே நேரத்திலே அவருடைய கபரு பூமியிலிருந்து ஒரு சான் அளவு உயர்த்தப்பட்டது, உயர்த்தினா மண்ணை கூட்டி உயர்த்தப்பட்டது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது விஷயம், அந்த மண்ணை கூட்டுகிற நேரத்திலே, மண்ணை கூட்டி உயர்த்துகிற நேரத்திலே நாங்கள் எப்படி உயர்த்த வேண்டும் என்றால், அந்த முக்கோணமாக கோபுரம் அமைப்புல நாங்கள் உயர்த்த வேண்டும். அந்த ஒட்டகத்தில் திமிழ்ச்சதை இருக்குதா இல்லையா, அந்த அமைப்புல நாங்கள் என்ன செய்யணும், அப்படியே கூட்டி விட வேண்டும் மண்ணை. அப்ப இதற்கு ஆதாரமாக சுஃபியான் அத்தம்மார் இவர் ஒரு செய்தியை சொல்கிறார். நான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை நான் கண்டிருக்கிறேன். அதே போன்று அபூபக்கர், உமர் ரழியல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய கபர்களையும் நான் கண்டிருக்கிறேன். அந்த கபர்கள் எல்லாம் எவ்வாறு இருந்தது, மண் குவிக்கப்பட்டு ஒரு முக்கோண அமைப்பில் காணப்பட்டது என்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஒரு அடக்கியதற்கு பின்னால் ஒரு கல்லையோ அல்லது அதே போன்ற ஒன்றையோ என்ன செய்யலாம், ஒரு அடையாளத்துக்காக வைத்துக் கொள்ளலாம். இதற்கும் என்னது ஆதாரமாக நாங்கள் அல் முத்தலிப் இப்னு அபி வதாஆ ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியிலே உஸ்மான் இப்னு மத்ஊன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த நேரத்திலே அவர்களுடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது, கொண்டு வந்து அடக்கம் செய்யப்படுகிறது. அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு ஏவுகிறார்கள் ஒரு கல்லை கொண்டு வரும்படி. அவர் அந்த கல்லை தூக்க முயற்சி செய்கிறார், அவரால் முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று அவர்களுடைய கையால் அந்த கல்லை தூக்கி கொண்டு வருகிறார்கள். வந்து தலை மாட்டு பக்கமாக வைத்துவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், இது எனது சகோதரர் உஸ்மான் இப்னு மத்ஊன் அவர்களுடைய கபர் என்று அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி நான் இந்த கல்லை நான் வைத்திருக்கிறேன். அதே நேரத்தில் எனது குடும்பத்திலிருந்து யாராவது மரணித்தால் அந்த கபருக்கு பக்கத்தில் நான் அடக்குவதற்காக வேண்டியும் இந்த கல்லை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்ப இதுல என்ன நாங்கள் விளங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாங்கள் அடக்கிவிட்டு இன்னார் என்று ஒரு மதிப்பு வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாம், ஒரு கல்லை வைக்கலாம், ஒரு கல்லையோ அல்லது அடையாளம் ஒன்று வைக்கலாம். வைத்துவிட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை அவர்களுக்கு பக்கத்தில் அடக்குவது என்னது, அது ஒரு சுன்னாவாக இருக்கிறது என்ற செய்தியையும் நாங்கள் விளங்கலாம். அதே போன்று மரணித்ததுக்கு நாங்கள் அடக்கினத்துக்கு பிறகு ஒரு தல்கீன் ஒன்று அமைப்பு இருக்குது இல்லையா, என்ன தல்கீன், அது இரண்டு மலக்குகள் வருவார்கள் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் கேட்பாங்க, உனது ரப்பு யார் என்று கேட்பாங்க, உனது நபி யார் என்று கேட்பாங்க, உனது மார்க்கம் எதுன்னு கேட்பாங்க, உனது இமாம் யாருன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், இப்படி இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எப்ப சொல்லி கொடுப்பாங்க, மௌத்தானதுக்கு பிறகு. இதை எப்ப சொல்லி கொடுக்கணும், அவருக்கு உலகத்துல வாழ்ற நேரத்துல சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இவங்க எப்ப சொல்லி கொடுப்பாங்க, அவர் மௌத்தாவி அவரால் இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்று வருகிற அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, இதை சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இதற்கு என்ன கிடையாது, இதற்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இது வந்து பிதியத்தாக இருக்கிறது. இது என்னது, இது வந்து பிதியத்தாக இருக்கிறது, இதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல என்ன செய்யணும், மையத்தை அடக்கிட்டு அந்த இடத்துல என்ன செய்யணும் என்கிறது வந்து சுன்னாவின் பிரகாரம் அழகான வழிமுறைகள் காட்டப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு எமது மக்கள் என்ன செய்யறாங்கடா, அந்த தல்கீன் பிதுஅத்தை அதை செய்வாங்க. இப்ப தல்கீன் செய்ய ஓதக்கூடாது என்று சொல்லக்கூடிய யாரு, தௌஹீத்வாதிகள் என்ன செய்வாங்கடா, அடக்கிட்டு என்ன செய்வாங்க, கூட்டம் கூட்டமாக நின்று உலக செய்திகளை பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இல்லையா. ஒரு ஜனாசாக்கு போனா அங்கனது நண்பர்களை கண்டு கூட்டம் கூட்டமாக நாலு பேர் அஞ்சு பேராக சுத்திருந்து வளைத்திருந்து உலக சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசிக்கொண்டு தான் வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு மக்பரா என்பதை மறந்து, ஒரு ஜனாசா என்பதை மறந்து, எனது ஆஹிராவுடைய வாழ்க்கையை மறந்து. அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், உஸ்குரு ஹாதிமல் லஸ்ஸாத் இல்லையா, ஆசைகளை இன்பங்களை உடைத்து தவிடுபிடி ஆக்கக்கூடிய நீங்க அந்த மரணத்தை நீங்கள் ஞாபகங்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மௌத்து அந்த ஜனாசாவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், ஒருவரை அடக்கி இருக்கிறோம், ஆஹிராவுடைய வாழ்க்கை அவருக்கு ஆரம்பமாகிறது என்பதையெல்லாம் மறந்துவிட்டு உலக விடயங்களை பற்றி பேசிக்கொண்டு அந்த இடத்திலே ஜோக் பேசிக்கொண்டு இல்லையா, நகைச்சுவையான விடயங்களை சொல்லிக்கொண்டு, அப்படியும் இல்லை என்றால் அந்த இடத்திலே இருந்து கொண்டு யாரையாவது பற்றி குறை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இது இருக்கிறது. இப்ப பிதுஅத்து ஒழிய வேண்டும் என்றால் அங்க சுன்னா ஹயாத்தாக்கப்பட வேண்டும் இல்லையா. பிதுஅத்து ஒழிய வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த இடத்தில் என்ன வர வேண்டும்? சுன்னா ஹயாத்தாக்கப்பட வேண்டும். அப்ப அந்த இடத்தில் எதுவும் கிடையாது. பிதுஅத்து போனது ஓகே, நல்ல விஷயம், பிதுஅத்து போன. ஆனா என்ன வரணும் அங்க? பிதுஅத்து கூடா என்றால் சுன்னாவை கொண்டு அந்த இடத்தை நிரப்ப வேண்டும். அப்ப அந்த விடயம் இங்க என்ன செய்யாது? கிடையாது என்ற செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் அப்ப ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு என்ன செய்ய வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மையத்தை அடக்கிவிட்டு அவர்கள் அந்த இடத்தில் நிற்பார்கள். என்ன செய்வாங்க? ஜனாசாவை அடக்கிட்டு அந்த இடத்துல நிற்பாங்க. நின்றுட்டு என்ன சொல்வாங்க? இஸ்தஃபிரூலி அஹீக்கும். என்ன சொல்வார்கள்? உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். எப்படி சொல்லுவாங்க? உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். வசலூலஹு தஸ்பீத். இப்பொழுது நீங்கள் அடக்கி விட்டீர்கள், கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறது. அவருக்கு உறுதியாக நின்று கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியாக அவர் பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் நீங்கள் இறைவனத்திலே பிரார்த்தியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த சுன்னாவை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஜனாசாவை அடக்கிவிட்டு பேசிக்கொண்டிருக்க கூடாது. நாங்க என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்க. சில மக்கள் மறந்து இருப்பார்கள், தெரியாம இருப்பார்கள். அவர்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஞாபகம் மூட்ட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அடுத்த சுன்னா என்ன கேட்டால், ஜனாசாவை அடக்குகிற நேரத்தில் அங்கே ஒரு உபதேசம் செய்யலாம். என்னது? உபதேசம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அப்ப எப்படி உபதேசம் என்று கேட்டால், மௌத்தை பத்தி. அப்ப அந்த இடத்துல என்ன பேசணும் பேசுறவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல பேசி என்ன செய்யக்கூடாது? வேற ஏதாவது ஒரு பேசக்கூடாது. அப்ப அந்த இடத்துல மௌத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய விடயங்கள், கபருடைய வாழ்க்கை, ஆஹிராவுடைய வாழ்க்கை, இவைகளை எல்லாம் என்ன செய்யணும்? அந்த இடத்துல அவருக்கு பேசணும். அப்ப அவருக்கு என்ன செய்யலாம்? கொஞ்சம் நீண்ட நேரம் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு ஆதாரமாக நாங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். இந்த செய்தியை அல் பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காகவே நாங்கள் சென்றோம். நாங்கள் மக்பராவுக்கு நாங்கள் சென்று விட்டோம். அவர் இன்னும் அடக்கப்படல. இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவை நோக்கியவராக அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள்? உட்கார்ந்திருக்கிறார்கள். நாங்களும் என்ன செய்தோம்? அந்த இடத்திலே அவர்களை வளைத்து உட்கார்ந்து கொண்டோம். அப்ப நாங்க உட்கார்ந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசத்தை கேட்பதற்கு உட்கார்ந்து நாங்க எப்படி இருப்போம் தெரியுமா? எங்கட தலையில பறவைகள் வந்து நிக்கலாம். அப்படி ஆடாம அசையாம சரியாக நாங்க என்ன செய்வோம்? மிச்சம் பக்தியோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல போகின்ற செய்திகளை சரியான முறையில் நுணுக்கமாக கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மிச்சம் கவனமாக நாங்கள் இருப்போம். அப்ப நாங்க இப்படி அமைதியாக இருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் ஒரு குச்சி இருந்தது. அதை என்ன செய்தார்கள்? பூமியில தட்டி கொண்டிருந்தார்கள். என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? பூமியில அப்படி தட்டி கொண்டிருந்தாங்க. தட்டி கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் வானத்தை நோக்கி அவர்களுடைய பார்வை போனது, பூமியை நோக்கியும் அவர்களுடைய பார்வை வந்தது. அதே போன்று சில நேரங்களில் அவருடைய பார்வை தாழ்த்திய வண்ணமே இருப்பார்கள். இப்படி இருந்தவர்களாக இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர் என்ன சொன்னார்கள்? நீங்கள் அல்லாஹுவை கொண்டு கபருடைய தண்டனைகளை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று மூன்று விடுத்தம் அந்த இடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு கொஞ்ச நேரம் தாமதித்ததுக்கு பின் மறுபடியும் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர். இறைவா, கபருடைய தண்டனையை விட்டும் நான் உள்ளத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மூன்று விடுத்தம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப சொல்லிவிட்டு இப்பொழுது ஒரு உபதேசம் செய்கிறார்கள். இது எங்க? இது கபரு அடக்கிற வேலையை நடந்து கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் வந்து அவரை சூழ இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு செய்தியை உபதேசமாக மக்களுக்கு சொல்கிறார்கள். என்ன செய்தி அது? ஒரு மூமின் அவன் இந்த உலகத்திலிருந்து பிரிய போகிறான். அவனுடைய ஆகிராவுடைய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. சக்ராத்துடைய வேதனையிலே அவன் இருக்கிறான். இப்படி இருக்கிற நேரத்திலே வானத்திலிருந்து சில மலக்குமார்கள் இறங்குவார்கள். அவர்கள் அவர்களுடைய முகங்கள் சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கும். அவர்களுடைய கையிலே சுவர்க்கத்துடைய கஃபன் இருக்கும். என்ன இருக்கும்? சுவர்க்கத்திலிருந்து கஃபன் கொண்டு வந்திருப்பார்கள். அதே போன்று அவர்களிடத்திலே சுவர்க்கத்திலிருந்து நறுமணங்கள் கொண்டு வந்திருப்பார்கள். கஃபனுக்கு இடுவதற்காக வேண்டி, கஃபனில் பூசுவதற்காக வேண்டி சுவர்க்கத்திலிருந்து நறுமணம் கொண்டு வந்திருப்பார்கள். அப்ப இவர்கள் ஒரு மலக்குமார்கள் ஒரு கூட்டம். அவர் சக்ராத்து வேதனையில் இருப்பாரு. அவருடைய யாருடைய அந்த சக்ராத்து வேதனையில் இருக்கக்கூடிய அவருடைய பார்வை எட்டுகிற அளவுக்கு தூரத்தில் வளைத்திருப்பார்கள். அப்ப இவர் சக்ராத்துடைய வேதனையில இருக்கிற நேரத்தில் இவருக்கு இவர் இப்ப எந்த உலகத்துடைய பார்வையில எங்க மாறிடும்? ஆகிரா அந்த திரையெல்லாம் நீங்கிடும். இப்ப மலக்குமார்கள் இவருக்கு விளங்கும். இப்ப மலக்குமார்களை பார்த்து கொண்டிருப்பார். இப்படி இருக்கிற நேரத்தில் மலக்குள் மவுத், மவுத்துக்கு சொந்தக்காரர், அதாவது ரூஹை கைப்பற்ற கூடி அந்த மலக்கனை செய்வாரு வருவார். அவர் வந்து இந்த மனிதனுடைய தலை மாட்டில் உட்கார்ந்து கொள்வார். உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்வார்? ஐயத்துஹன் நஃப்சு தய்யிபா, மனமான நல்ல உயிரே அல்லது சாந்தியான உயிரே என்று கூப்பிட்டு, உஹ்ரிஜி இலா மக்ஃபிரத்தில்லாஹி வரிதுவானி, என்ன செய்ய நீ அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின் அளவு, பாவ மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தின் பக்கமும் நீ வெளியாகி வந்துவிடு என்று அவர் சொல்வார். சொன்ன நேரத்தில் அந்த உயிர் என்ன செய்யும்? அப்படியே வெளியாகிவிடும். சொன்ன மாத்திரத்தில் வெளியாகிவிடும். அப்ப அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், நாங்க ஒரு பொட்டில்ல நீ தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ஒரு துளி நீர் உள்ளே இருக்கிறது, அந்த ஒரு துளி நீரை நாங்கள் அப்படியே கவிழ்த்தால் எவ்வாறு இலேசாக வெளியே வந்து விழுமோ அதே போன்று அந்த உயிர் வெளியாகிவிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சக்ராத்துடைய வேதனையில் என்ன சொன்னார்கள்? இன்னலில் மௌத்தி லசக்ராத், என்ன சொன்னார்கள்? மௌத்துக்கு சக்ராத் வேதனை ஒன்று இருக்கிறது. சொன்னார்களா இல்லையா? சக்ராத் வேதனை ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த போத்தல் இருந்து தண்ணியை நான் கெளிக்கிறோமா இல்லையா, அந்த அளவுல ஒரு வருத்தம் என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் இது எந்த அளவுக்கு குறைவாக இருக்கும் என்றால், ஒரு காஃபிர் ஒரு ஃபாஜிர் அவண்ட அளவை வைத்து பார்க்குகிற நேரத்தில் மிக குறைவாக இருக்கும். இப்பொழுது அந்த உயிர் பிரிந்து வந்துவிடும். இப்பொழுது வந்த உடனே அந்த உயிரை அப்படியே என்ன செய்வார்கள்? அந்த மலக்குள் மௌத் கையில் எடுப்பார். எடுத்தவுடன் கஃபனோட ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறாங்க இல்லையா மலக்குமார்கள், எடுத்த உடனே அங்க கொடுத்துடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே அந்த அந்த உயிரை வாங்கின உடனே, எடுத்த உடனே அவர் அந்த கஃபனில் இட்டு நறுமணம் பூசி அதை அங்கே ஒரு நொடி பொழுதில் அங்கே வைத்திருக்காமல் அவசரமாக வானத்தை நோக்கி அவர்கள் கொண்டு சென்று விடுவார்கள். இப்பொழுது அந்த உயிர் வானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும். சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த 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 உயிரிலிருந்து அந்த கஃபனிலிருந்து வருகின்ற வாடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே மிக வாசனையுள்ள மிஸ்க் இருக்குதா இல்லையா, அந்த அளவுக்கு மிக வாசனை நறுமணம் வீசக்கூடியதாக அந்த உயிர் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து வானை நோக்கி சென்று கொண்டிருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது இந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அந்த உயிரை எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி செல்வார்கள். செல்கின்ற நேரத்திலே மலக்குமார்கள் கூட்டம் இந்த உயிரை கொண்டு வருகின்ற விதத்தையும் இந்த நறுமணத்தையும் பார்த்து ஆச்சரியமாக கேட்பார்கள், மாஹாதர் ரூஹ் தய்யிப், இவ்வளவு நறுமணம் வீசக்கூடிய இந்த உயிர் இது யாருடைய உயிர் இது அப்படின்னு அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள். கேட்கிற நேரத்திலே அந்த உயிரை கொண்டு போகக்கூடியவர்கள் சொல்வார்கள், இன்னாருடைய மகன் இன்னாரு தான் இவர். யாரு? பேரை சொல்லி, இந்த உலகத்துல நாங்க வச்ச பேர் இருக்குதா இல்லையா, அந்த பேரை சொல்லி, என்னது அவருடைய வாப் தந்தையுடைய பேரையும் சொல்லி, இன்னாருடைய மகன் இன்னாருடைய உயிர்தான் இது என்று அவர்கள் அங்கே சொல்வார்கள். இப்பொழுது அவர்கள் வானை நோக்கி செல்வார்கள். அங்கே வானத்துக்கு முதல் வானம், அங்கே போய் உள்ளே நுழைவதற்காக வேண்டி அனுமதி கேட்கப்படும். இப்பொழுது அங்கே அந்த வானம் திறக்கப்படும். அங்கே உள்ளவர்களும் இந்த உயிருக்கு வாழ்த்து சொல்லி அவர்கள் அங்கே அழைப்பார்கள். அதற்கு பின் ஏழு வானம் வரை அந்த உயிர் சென்றதற்கு பின் இப்பொழுது இறைவன் என்ன சொல்வான்னு சொன்னால், இந்த உயிரை இந்த உயிருடைய அந்த ஏட்டை இல்லியூன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே வைத்துவிட்டு அங்கிருந்து மறுபடியும் இறைவன் ஒரு உத்தரவு கொடுப்பான். மறுபடியும் நீ என்ன செய், உனது உடம்புடன் போய் சேர்ந்து விடு என்ற ஒரு கட்டளை கொடுப்பான். இப்பொழுது என்ன செய்துவிடும், அந்த உயிர் கபரில் இருக்கின்ற அந்த உடம்புடன் வந்து சேர்ந்துவிடும். சேர்ந்ததற்கு பின் அடக்கம் செய்துவிட்டு போவாங்களா இல்லையா மக்கள், அவங்கள் போகின்ற அந்த நடக்குகின்ற அந்த பாதணி ஓசையை கூட அந்த உடம்போடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த உயிர் கேட்டுக்கொண்டிருக்கும் என்ற செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதே போன்று தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்திலே இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள். அவர்கள் வருகின்ற அந்த நேரம் வந்து மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு திடுக்கமான ஒரு நேரமாக இருக்கும். அவர்கள் வந்து அவரை இருப்பாட்டுவார்கள், இருக்க வைப்பார்கள். இருக்க வைத்து சில கேள்விகள் கேட்பார்கள். என்ன கேள்வி, உனது ரப்பு யார் என்று கேட்பார்கள். அதற்கு இவர் என்ன சொல்வார், நாங்கள் யாரை பத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு மூமினான ஒரு நல்லடியாருடைய உயிரை பத்தி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்வார், தயக்கம் இல்லாமல் ரப்பி அல்லாஹ் என்று சொல்வார். என்ன சொல்வார், எனது ரப்பு அல்லாஹ் என்று சொல்வார். அதே போன்று அடுத்த கேள்வி, உனது மார்க்கம் எது, உனது தீன் எது என்று கேட்பார். அதற்கு அவர் என்ன சொல்வார், தீனி அல் இஸ்லாம், எனது மார்க்கம் அல் இஸ்லாம் என்று சொல்வார். அதே போன்று இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், உங்களிடத்தில் வந்தாரா இல்லையா, இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அவர் என்ன சொல்வார், ஹுவ ரசூலுல்லாஹி, அல்லாஹுடைய தூதர் என்று அவர் சொல்வார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் கேட்பாங்க, அப்ப இந்த செய்தியெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும், இதை கேட்பாங்க, நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்களா இல்லையா, கேட்ட கேள்விகள் அந்த பதில் சொல்றீங்க, அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும் இது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்வாரு, கரஅது கிதாபல்லாஹ், அல்லாஹுடைய வேதத்தை நான் படித்தேன், என்னது முதலாவது அல்லாஹுடைய வேதத்தை நான் படித்தேன், அதை நான் ஈமான் கொண்டேன், நான் உண்மைப்படுத்தேன். உண்மைப்படுத்தினா என்னது, இது அல்லாஹுடைய வேதம் தான் அப்படி சொல்றதா, இல்ல நடைமுறைப்படுத்தினேன், என்ன செஞ்சேன், நடைமுறைப்படுத்தினேன் என்று அங்கே அவர்கள் சொல்வார்கள். இப்பொழுது இந்த கேள்வி எல்லாம் முடிந்ததற்கு பின் வானத்தின் பக்கம் இருந்து ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம் என்று கேட்டால், அன்சத்தக அப்தி, அன்சதக அப்தி, எனது அடியான் உண்மை சொல்லிவிட்டான், சுவர்க்கத்தில் இருந்து அவனுக்கு ஒரு விரிப்பை நீங்கள் அவ்வாறு விரித்து விடுங்கள், சுவர்க்கத்தில் இருந்து நீங்கள் அவனுக்கு ஆடைகள் அணிவியுங்கள் என்ற செய்தி அங்கே வரும். அதே போன்ல் சுவர்க்கத்தின் பக்கம் இருக்கின்ற ஒரு வாயிலை நீங்கள் அவனுக்கு திறந்து விடுங்கள் என்று சொன்ன நேரத்தில் இதெல்லாம் நடந்துவிடும். இப்பொழுது அவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால், என்ன வரும், அந்த சுவர்க்கத்திலிருந்து நறுமணங்கள், அதிலிருந்து அதிலிருந்து அவர் விரும்பக்கூடியவைகள் அப்படியே வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அவருடைய கபர் அவருடைய பார்வை எட்டுகின்ற அளவுக்கு விசாலமாக்கப்படும் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது, இவரை கபருக்குள் வைத்ததற்கு பின் ஒரு மனிதர் வருவார். அவருடைய முகத்தை பார்த்தால் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும், ஆடைகள் அழகாக இருக்கும், மிக நறுமணம் வீசக்கூடிய நிலையில் அவர் வருவார். அப்ப இப்ப இவர் வந்து என்ன செய்வார்டா, அபிஷிர் பில்லதி யசுருக், இவர் என்ன சொல்வாரு, உனக்கு சந்தோஷம் தரக்கூடியவைகளை நீ எனது நன்மாராயமாக எடுத்துக்கொள் என்று இவர் சொல்வாரு. அப்ப என்ன சொல்வார் அவரு, அல்லாஹுடைய திருப்பொருத்தம் உனக்கு இருக்குது, அல்லாஹுடைய சுவர்க்கம் இருக்குது, இதெல்லாத்தையும் இவர் சொல்வார். இது அல்லாஹ் உனக்கு வாக்களித்த ஒரு நாளாக இது இருக்கிறது என்பதையும் இவர் சொல்வார். அப்ப இவரு கேட்பாரு, இதெல்லாம் நீ சொல்றிய, நீ யாரு, இல்லையா? பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறாய், ஆடை அழகாக இருக்கிறது, நறுமணம் வீசுது, நீ வந்து என்னது எனக்கு வந்து நன்மாராயம் சொல்றாய், நீ யாரு? கேட்ட நேரத்தில் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? ஃபயகூலு அன அமலுக்கு ஸாலிஹ், என்னது நான் தான் உனது நல்லமல், நீ செஞ்சாய் இல்லையா நல்லமல், அந்த நல்லமல் தான் நான், நீ தொழுதாய், நோன்பு பிடித்தாய், இன்னும் இதர நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தாய், என்னது பாவத்தை பார்க்குகின்ற நேரத்திலே அந்த பாவங்களை எல்லாம் நீ ஒதுங்கியிருந்தாய், அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல அமல் தான் நான் என்ற செய்தியை அந்த நல்ல அமல் சொல்லும். அப்ப இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஞாபகம் ஊட்டுகின்ற விதமாக, கபருடைய வாழ்க்கையை ஒரு மக்களுக்கு ஞாபகம் ஊட்டி அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற விதமாக அந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது மாத்திரமல்ல, இந்த ஹதீஸினுடைய இன்னும் ஒரு அடுத்த பக்கம் இருக்கிறது, என்னது ஒரு காஃபிர், ஒரு ஃபாஜிர், அவருடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பது இது இதனுடைய தொடர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்கலாம். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.